சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 67. இலியாசு. இன்று கொல்லப்படுவேன் அல்லது வெற்றி அடைவேன், கொல்லப்பட்டால் பூவழகியிடம் சொல் என்று உணர்ச்சி ததும்ப கூறிவிட்டு கானாவின் துறைமுக கோட்டை வாயிலை நோக்கி மிக அலட்சியமாக நடந்து சென்ற சோழர் படை உப தலைவனை நிழலடித்த மலைப்பாறைகளின் மறைவில் பதுங்கி நின்று பார்த்து கொண்டிருந்த ஹிப்பாலஸின் இருதயம் பெரும் திகிலால் கனவேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அன்றி அவன் புத்தியிலும் பலதரப்பட்ட எண்ணங்கள் எழுந்து ஊசலாடத் தொடங்கின. அலைகள் மோதி பாறைகளை கூழாங்கற்களாகவும் மணலாகவும் மாற்றிவிட்டதால் ஓரளவு படகுகள் கரையை அடைய வசதி ஏற்பட்டிருந்த அந்த கானா துறைமுகத்தின் கடற்பகுதியிலிருந்து கோட்டை பிராந்தியத்திற்கு சென்ற வழி அதிக விசாலமாக இருந்ததாலும், வீடுகள் நிறைந்த கோட்டை பகுதி மலை உச்சியில் இருந்தபடியாலும், கானா கோட்டைக்கு இயற்கையின் பாதுகாப்பு பலமாக இருக்கிறது என்பதை கண்டுகொண்ட ஹிப்பாலஸ்,
இந்த கோட்டையில் இருப்பவர்களுக்கு தெரியாமல் இதை அணுகுவதும் பெரும் கஷ்டமாயிற்று. அப்படி இருக்க படைத்தலைவர் இதை கைப்பற்றி இதில் உள்ள சாம்பிராணியையும் எடுத்துக் கொள்ளலாம் என்று உறுதி கூறியிருக்கிறாரே, இது எப்படி முடியும்
என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான்.
ஒருவேளை ஆண்டவன் கருணையினால் திட்டம் நிறைவேறினால் நல்லதுதான். நிறைவேறாவிட்டால் தமிழகம் தலை சிறந்த ஒரு படைத்தலைவரை இழக்கும். பூவழகி தன் இதய கடவுளை இழப்பால் ஏன் யவனராணியும் மனமுடைந்து போவாள்? இத்தனைக்கும் காரணமான செய்தியை தமிழகத்துக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை என் தலையிலா சுமத்த வேண்டும் இவர்
என்றும் எண்ணங்களை ஓடவிட்ட ஹிப்பாலஸ் கோட்டை பகுதியை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு நின்றார். கோட்டையின் உள்ளே வீடுகள் பல நிறைந்திருந்ததை விளக்குகளின் பிரகாசத்தில் இருந்து தெரிந்து கொண்ட ஹிப்பாலஸ் குறுகலான கோட்டை வாசலையும் அந்த வாசலை பாதுகாத்து நின்ற இரண்டே காவலரையும் கண்டு,
காவல் ஏன் இத்தனை குறைவாயிருக்கிறது
என்று முதலில் நினைத்தான். ஆனாலும் சற்று யோசித்த பின்பு உண்மை உதயமாகவே,
ஆமாம், இந்த குறுகிய வாயிலுக்கு இரண்டு காவலர்கள் போதும். கடற்கரையிலிருந்து கோட்டைக்கு செல்லும் வழியும் குறுகல் தானே. அதுவும் கோட்டை வாயில் மலையை உச்சியில் இருப்பதால் கடற்கரையிலிருந்து யார் வந்தாலும் தூரத்தில் இருந்தே தெரியும். உடனே காவலர் எச்சரிக்கை குரல் கொடுத்தால் கோட்டைக்குள் இருக்கும் வீரர்கள் வெளிவந்து வழியை பாதுகாக்கலாம்
என்று சொல்லிக் கொண்ட ஹிப்பாலஸ் மீண்டும் கோட்டைக்கு செல்லும் வழியில் கண்களை செலுத்தியதும் திடீரென்று திக்பிரமை கொண்டார்.
அடடா, படைத்தலைவர் ஏன் இப்படி தள்ளாடுகிறார்? அட கடவுளே, தொலைந்தது திட்டம், தொலைந்தது! படைத்தலைவர் தொலைந்தார், அனைவரும் தொலைந்தோம்
என்று நாக்கு குளற கூவினார். நடந்ததை அவன் பின்னால் இருந்து பார்த்த மற்ற 50 அடிமைகளும் மிதமிஞ்சிய பயத்தால் மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டனர். ஹிப்பாலஸை விட்டு சென்றதும் கோட்டை வாயிலை நோக்கி அலட்சிய நடைபோட்டு சென்ற இளம்செழியன் கோட்டை விளக்குகளின் வெளிச்சத்திற்குள் நுழைந்த மறுவி நாடியில் கையில் இருந்த கத்தியை மெல்ல கீழிருந்து மணலில் துடைத்ததையும் பிறகு அதை ஊன்றிக் கொண்டு தள்ளாடி தள்ளாடி கோட்டை வாயிலை நோக்கி சென்றதையும் கண்ட ஹிப்பாலஸ் 5 ஸ்டேடியா தூரம் நீந்து நீந்ததால் படைத்தலைவர் கை கால்கள் சளைத்து விட்டன என்று தீர்மானித்தார். அப்படி தள்ளாடி சென்ற படைத்தலைவனை தூரத்தில் இருந்தே விளக்கு வெளிச்சத்தில் கவனித்த காவலர் திடீர் என்று கோட்டையை நோக்கி குரல் கொடுத்ததையும் அதை கேட்டதும் மற்றும் 10 காவலர்கள் கோட்டைக்குள் இருந்து வந்துவிட்டதையும் கண்ட ஹிப்பாலஸ் அடுத்து என்ன நேரிடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கையிலேயே கோட்டை வாயிலை தள்ளாடி தள்ளாடி அடைந்த இளம்சழியன் கால்கள் அடியோடு துவண்டு விட்டதையும் அவன் உடலும் புயலில் அகப்பட்ட கொடி போல ஆட துவங்கிவிட்டதையும் பார்த்து ஆயாச பெருமூச்சு எறிந்தார். அடுத்த வினாடி அம்பினால் அடிபட்ட பெரிய ராஜாளியைப் போல இளம்சழியன் திடீர் என்று தரையில் சாய்ந்து விட்டதையும் கானாவின் காவலர்கள் அவனை சூழ்ந்து விட்டதையும் பார்த்த ஹிப்பாலஸும் மற்ற அடிமைகளும் படைத்தலைவன் கதி அதோ கதியாகிவிட்டதை உணர்ந்து கொண்டார்கள். விழுந்த படைத்தலைவனை சில வீரர்கள் தூக்கி கொண்டு கோட்டைக்குள் செல்வது கண்ணுக்கு தெரிந்ததும் அடிமைகளில் சிலர் திரும்பவும் நீரில் நீந்தி சென்று கொள்ளை மரக்களத்தை அடைந்துவிட தீர்மானித்தார்கள். அப்படி தீர்மானித்து கடல் நீரை நோக்கி நகர முற்பட்டவர்களை ஹிப்பாலஸின் ஆணை குரல் தடுத்தது.
படைத்தலைவரிட்ட ஆணையை உங்கள் காதில் விழவில்லையா
என்று கடுமையாக கேட்டான் ஹிப்பாலஸ்.
தனிப்பட்ட ஆணை எதுவும் இல்லை, உங்கள் சொற்படி கேட்கத்தான் உத்தரவு
என்றான் அடிமைகளில் ஒருவன்.
தாம் திரும்பி வரும் வரையில் இங்கேயே இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றார் எனக்கு
என்று ஹிப்பாலஸ் கண்டிப்பான குரலில் கூறினார்.
நாங்கள் இருப்பதை பற்றி எங்களுக்கு சிறிதும் ஆட்சேபனை இல்லை என்றான் ஒரு அடிமை.
தலைவர் திரும்பி வருவார் என்று தோன்றவில்லையே
என்றான் இன்னொரு அடிமை.
நான் படைத்தலைவரோடு ஆயில் முழுவதும் சேவை செய்தவன்
என்று கூறிய ஹிப்பாலஸ் எத்தனையோ அபாய நிலைமைகளை தலைவர் சமாளித்திருப்பதை பற்றியும் குறிப்பிட்டார்.
இனி தாங்கள் சேவை செய்ய அவசியம் இல்லை
என்றான் முதலில் பேசிய அடிமை.
ஏன்,
ஆயில் முழுவதும் தானே சேவை செய்வீர்கள்?
ஆமாம்,
இன்றுடன் அவர் ஆயில் முடிந்தது.
இதை கேட்டதும் மற்ற அடிமைகள் நகைத்தார்கள்.
நகைப்பதற்கு இது சமயம் அல்ல
என்று கோபக் குரல் கொடுத்த ஹிப்பாலஸ் அவர்களை நோக்கி துரும்பி தன் கருவிழிகளை அவர்கள் மீது நாட்டினார்.
ஆமா, அழுவதற்குத்தான் சமயம், படைத்தலைவர் போய்விட்டார் அல்லவா என்று மறுபடியும் நகைத்த முதல் அடிமை ஹிப்பாலஸை நோக்கி சொன்னார். நீங்களும் அருங்கள், போகலாம், இனி இங்கு என்ன வேலை என்று.
தலைவரை சந்திக்காமல் நான் வரமாட்டேன்,
ஹிப்பாலஸ் பதில் திட்டமாக வெளிவந்தது. தலைவரை சந்திக்கும் இடம் இதுவல்ல என்றான் அடிமை.
வேற எது?
ஒன்று விண்கலம், இன்னொன்று இலியாசுபின் சாம்பிராணி காடு. இரண்டில் எதையும் அடைய நாங்கள் விரும்பவில்லை என்றான் இன்னொரு அடிமை. ஹிப்பாலஸின் பயங்கர தோற்றத்தையோ அதைவிட பயங்கரமாக உருண்ட அவன் விழிகளையோ சிறிதும் லட்சியம் செய்யாமல் அந்த அடிமை பேசியதை மற்ற மரக்கல மாலுமிகள் ஆமாம் நாங்கள் வரவில்லை என்று ஆமோதித்தார்கள். சிலர் வாருங்கள் போகலாம் என்று பாறைகளில் இருந்து இறங்கவும் முற்பட்டார்கள். ஹிப்பாலஸ் சரில் என்று மேற்பாறையிலிருந்து கீழ் இருந்த பாறை மீது குதித்து தன் வாளை உருவி கொண்டு அவர்களை மறித்து நின்றான்.
உங்களில் எவனாவது ஒருவன் நீருக்குள் இறங்க முற்பட்டாலும் சரி, அவன் பிணமாகத்தான் மிதக்க முடியும். என் படைத்தலைவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமாக கூறியிருக்கிறார். ஒன்று, அவர் வரும் வரையில் நாம் காத்திருக்க வேண்டும். அல்லது அவரை தூக்கிச் சென்ற பிறகு கோட்டையில் ஏதாவது நிகழ்ந்து கானாவின் வீரர்கள் வெளியே தோன்றும் வரையில் இங்கிருக்க வேண்டும். உங்களுக்கு அவர் வந்தாலும் விடுதலை, வராவிட்டாலும் விடுதலை. வராவிட்டாலும் உங்களை இங்கிருந்தே காடுகள் பக்கமாக தப்பும்படி உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே தற்சமயம் இங்கிருந்து யாரும் நகருவதை நான் அனுமதிக்க மாட்டேன்
என்று கூறியதன்றி,
இந்த இடத்தில் நாம் பேசினாலோ அல்லது நீங்கள் என் வாளோடு உங்கள் வாள்களை மோதினாலோ கானாவின் வீரர்கள் கண்டுகொள்வார்கள். பிறகு நாம் கண்டிப்பாய் அழிக்கப்படுவோம். அப்படி அழிக்கப்படாமல் கொள்ளை மரக்களத்தை அடைந்தால் அங்குள்ள மரக்கள தலைவன் உங்கள் அனைவரையும் கொல்ல தயங்க மாட்டான். நீங்கள் இங்கு சத்தத்தை கிளப்பி கானாவின் காவலரை எழுப்பியதற்கே அவன் உங்களை ஒழித்து விடுவான். தவிர படைத்தலைவரின் திட்டத்தை உடைத்ததற்கு உங்களை பொறுப்பாளியாக்குவான். அவன் சீற்றம் எத்தன்மையது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை.
ஹிப்பாலஸ் நின்ற தோரணையை கண்டோ கையில் உருவி பிடிக்கப்பட்ட அவன் வாளை கண்டோ அடிமைகள் பயப்படவில்லை என்றாலும் அவன் பேச்சில் விளங்கிய பயங்கர விளைவுகள் அவர்கள் உள்ளத்தை ஒரு கலக்கு கலக்கவே செய்தன. ஆகவே அவர்கள் சில வினாடிகள் ஏதோ முணுமுணுத்தார்கள். பிறகு மௌனமாக மலைப்பாறைகளில் சென்று மீண்டும் பதுங்கி படுத்துக் கொண்டார்கள். ஹிப்பாலஸும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் பழையபடி மலைப்பாறைக்கு சென்று பதுங்கிக் கொண்டான். வினாடிகள் நிமிடமாயின. நிமிடங்கள் மெல்ல மெல்ல ஜாமத்தின் பகுதிகளை ஓட்டிக் கொண்டிருந்தன. மலைப்பாறை மறைவில் இருந்து 102 கண்கள் கானாவின் துறைமுக வாயிலில் பதிந்து கிடந்தன. அந்த கண்களை தாங்கிய 51 தேகங்களில் இருந்த இதயங்கள் படபடத்துக் கொண்டிருந்தன. எந்த நிமிடத்திலும் எதுவும் நேரலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த 51 பேர் மட்டுமல்ல, கொள்ளை மரக்கலத்தில் இருந்து கொள்ளையர் தலைவனும் அவன் சகாக்களும் கூட கானாவின் கோட்டை வாயிலை நோக்கிக் கொண்டிருந்தனர். கரையை நோக்கி விரைவதற்காக மரக்கலத்தில் இருந்து இறக்கப்பட்ட சிறு படகுகளும் நீரில் ஆடிக்கொண்டு நின்றன. நாழிகை கணக்கில் அமைதியே கானா துறைமுகத்தின் பிராந்தியத்தில் நிலவிக் கிடந்தது. கோட்டை காவலர் இருமுறை மாற்றப்பட்டும் கூட எந்தவித நிகழ்ச்சியும் ஏற்படவில்லை. 3 ஜாம முடிவதற்கு அடையாளமாக அவசியமான விளக்குகளை தவிர மற்ற பந்தங்கள் கோட்டை பிராந்தியத்தில் அணைக்கப்பட்டதால் இருள் அந்த பிராந்தியத்தில் நன்றாக கவிந்து கொண்டது. கோட்டைக்குள் இருந்த விடுதிகளின் விளக்குகளும் மெல்ல மெல்ல அணைந்ததைக் கண்ட அடிமைகளும் கொள்ளைக்காரர்களும் சரி, இரவு கேளிக்கைகளுக்கு பின்பு வழக்கம் போல் ஊர் அடங்குகிறது என்று தீர்மானித்தனர்.
இளம் சழியன் இங்கு தப்பி ஏதாவது செய்வதானால் அதற்கான சமயம் நெருங்கிவிட்டது
என்பதை ஹிப்பாலஸ் கூட உணர்ந்ததால் என்ன நேரிடுமோ என்ற திகிலோடு கோட்டை வாயிலை பார்த்து கொண்டிருந்தார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.